நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 25 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவினி பிள்ளை அவர்களின் பிரேரணையை கடுமையாக விமர்சித்து அரசு அளித்துள்ள பதில்கள், இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு உதவும் அரசாங்கங்களை அரசு குறை கூறுவதாக ஜெர்மன் தூதர் தெரிவித்தார் என்று வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூறும் விவரங்கள்,
பலவிதங்களிலையும் இந்த நாடுகளில் இருந்து வர்ற உதவிகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வருகின்றது எங்களுடைய அரசாங்கம். ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணம் சம்பந்தமாகத்தான் அவர்களுடைய உதவிகளை இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்தியாவில் இனி அரசியல் கட்சிகள் தேர்தல் காலத்தில் இலவசங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டால் அதற்கான நிதி மற்றும் நடைமுறைகளை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை குறித்து முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர் கோபாலசாமியின் கருத்துக்கள்.
இது வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டெப் தான் சொல்லுவேன். ஆனால் இதுல வந்து சில பல சிக்கல்களும் இருக்கின்றன. ஏன்னா இதை அமல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது அதை எப்படி அமல்படுத்துவது என்பதில் பல சிக்கல்கள் தோன்ற வழி இருக்கிறது.
அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் குமார் ராமலிங்கம்.
உக்ரைன் நாட்டில் ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட அரசாங்கத்தின் மிக மூத்த அதிகாரிகளில் ஒருவர் காலில் சுடப்பட்டிருக்கிறார். சுடப்பட்டவர் அன்ட்ரே கிளியோவ், முன்னாள் அதிபர் விக்டர் யனுகோவிச்சின் அரசில் முப்படைகளுக்கும் பொறுப்பானவராக பதவி வைத்தார். கடந்த வார இறுதியில் விக்டர் யனுகோவிச் தலைநகரை விட்டு தப்பியோடிய போது இவரும் கூடவே சென்றார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்டர் யனுகோவிச்சை விட்ட பிறகு இவர் தலைநகருக்கு திரும்பி வரும் வழியில் துப்பாக்கி வெட்டுகளில் இரு தடவை இவர் சிக்கினார் என்றும், இவருக்கு மோசமாக காயம் படவில்லை என்றும் அன்ட்ரே கிளியோவின் சார்பில் பேசவல்ல அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். முன்னாள் அதிபர் விக்டர் யனுகோவிச் இப்போது எங்கே இருக்கிறார் என்பது பற்றி தகவல்கள் எதுவும் கிடையாது.
உக்ரைன் அதிபராக இருந்த விக்டர் யனுகோவிச் அகற்றப்பட்ட பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையானது அபாயகரமான பிரிவினைவாத அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாக உக்ரைனின் தற்காலிக தலைவரான ஒலெக்சாண்டர் டூர்ச்சினோ கூறியிருக்கின்றார். ரஷ்ய மொழி பேசும் உக்ரைனின் பகுதிகளில் உள்ள பெரும்பாலான மக்கள் விக்டர் யனுகோவிச் வெளியேற்றப்பட்டதற்கு கடும் கோபம் தெரிவித்து வருகின்றனர். வெளியேற்றப்பட்ட அதிபர் விக்டர் யனுகோவிச் எங்கே இருக்கின்றார் என்பது தெரியவில்லை. ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டது தொடர்பில் விக்டர் யனுகோவிச் அவர்களை விசாரணைக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்பலாம் என்று உக்ரைன் நாடாளுமன்றம் வாக்களித்திருக்கின்றது. இதற்கிடையே ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் வெளியுறவு கொள்கை தலைவரான கேத்ரின் ஆஷ்டன் கீவில் இருக்கின்றார். தற்போது உருவாகி வரும் கூட்டணி அரசாங்கத்தில் விக்டர் யனுகோவிச் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இடம்பெற வேண்டும் என்று அவர் கூறி வருகின்றார்.
தென்னாப்பிரிக்காவின் விளையாட்டு வீரர் ஒஸ்கா பிஸ்டோரியஸின் மீதான கொலை குற்ற வழக்கு விசாரணை அடுத்த வாரம் பிரேட்டோரியா நகரில் ஆரம்பமாகும் போது வழக்கின் சில பகுதிகளை தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப தென்னாப்பிரிக்க நீதிபதி ஒருவர் அனுமதி வழங்கியிருக்கிறார்.
Allowing the objections in their entirety will surely jettison the noble objectives of the principle of open justice.
வெளிப்படையான நீதி என்ற கொள்கையை எல்லா நீதிமன்றங்களுமே ஏற்று நடக்க காலம் கனிந்து விட்டது என்றும் நீதிபதி கூறினார். அரச தரப்பு சாட்சி வழங்குவோர் சம்மதம் வழங்கினால் அவர்களின் சாட்சியங்களும் வழக்கறிஞர்களின் வாதங்களும் தொலைக்காட்சியில் காட்டப்படலாம். ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட பிஸ்டோரியஸின் சாட்சி காட்டப்படக்கூடாது என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தனது தோழி ரீவா ஸ்டீன்கேம்பை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிஸ்டோரியஸ் குற்றத்தை மறுத்திருக்கிறார். அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் புகுந்த வேற்றாள் என்று எண்ணித்தான் ரீவாவை தான் சுட்டார் என்று பிஸ்டோரியஸ் தெரிவித்திருக்கிறார்.
ஜப்பானுடன் கடந்த 1930 மற்றும் 40 ஆண்டுகளில் இடம்பெற்ற போரை குறிக்கும் முகமாக சீன அரசாங்கம் இரு புதிய தேசிய விடுமுறை நாட்களை கொண்டு வர உத்தேசித்திருக்கின்றது. சீனாவில் தற்போது ஜப்பானுக்கு எதிரான எண்ணம் மக்களிடையே அதிகரித்து வருகின்றது. 1945 ஆண்டு ஜப்பான் அதிகாரப்பூர்வமாக சரண் அடைந்ததையும் நான்ஜிங் படுகொலை குறிக்கும் முகமாகவும் இந்த விடுமுறை திட்டம் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. 1937 ஆண்டு ஜப்பான் துருப்புகள் சீனாவை ஆக்கிரமித்த பின்னர் கிட்டத்தட்ட 3,00,000 பொதுமக்களை ஜப்பான் கொன்றுவிட்டதாக சீனா கூறுகின்றது. ஆனால் சீனா இவ்வாறு கூறுவதை ஜப்பான் தேசியவாதிகள் மறுத்து வருகின்றனர்.
பர்மாவில் வாழ்ந்து வரும் ரோஹிங்கியா இனத்து முஸ்லீம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாரபட்சம் காட்டுவதென்று பர்மிய ஆட்சியாளர்கள் அதிகாரப்பூர்வமான கொள்கை ஒன்றை கடைபிடிப்பதை நிரூபிக்கும் ஆவணங்களை தாங்கள் பெற்றிருப்பதாக மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பர்மாவின் மேற்கு உள்ள ரக்கினே மாகாணத்தில் ரோஹிங்கியா இன முஸ்லீம்களை 2 குழந்தைகளுக்கு அதிகமாக பெற்றால் ரக்கினே மாநில அரசால் பெற்றோருக்கு அபராதம் விதிக்கப்படுவதென்று உரிமைகளை பலப்படுத்துவோம் என்ற மனித உரிமை ஆர்வலர்கள் குழு ஒன்று அறிவித்திருக்கிறது.
நைஜீரியாவில் கல்விக்கூடம் ஒன்றின் மீது இஸ்லாமிய ஆயுததாரிகள் என்று சந்தேகப்படுபவர்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தபட்சம் 40 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வடகிழக்கு நகரமான பூனி யாடியில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை தொடர்பான செய்திகள். ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தொடரில் இலங்கை சம்பந்தமாக அதன் ஆணையாளர் நவி பிள்ளை சமர்ப்பிக்கப்படவுள்ள அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் எதேச்சிகாரம் மிக்கவை, நாட்டின் இறையாண்மையை பாதிப்பதாக உள்ளது என்று கூறி அந்த அறிக்கையை இலங்கை அரசு இன்று நிராகரித்துள்ளது. இலங்கையில் யுத்த காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட சர்வதேச சட்ட மீறல்கள் போன்றவை சுயாதீனமான சர்வதேச பொறிமுறையின் மூலம் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நவி பிள்ளை பரிந்துரைத்திருந்தார். இலங்கை அரசு வழங்கியுள்ள பதிலின் முக்கிய பகுதிகளை தொகுத்து தமிழில் தருகின்றார் விமல் சொக்கநாதன்.
ஐநா மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள கூற்றுக்களும் பரிந்துரைகளும் தவறான மற்றும் ஆதாரமற்ற தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டவை என்று இலங்கை அரசு வாதிட்டிருக்கிறது. நவநீதம் பிள்ளை இலங்கைக்கு எதிராக கொண்டுள்ள மனப்பாங்கையும் அவருடைய பக்கச்சார்வையும் பிரதிபலிப்பதாக அவருடைய முடிவுகளும் பரிந்துரைகளும் அமைந்திருக்கின்றன என்று இலங்கை அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. சுயாதீனமான சர்வதேச விசாரணை வேண்டுமென்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பரிந்துரை இலங்கைக்கு எதிராக தொடர்ந்து அவர் முன்னெடுக்கும் முயற்சிகளையே எடுத்து காட்டுகின்றன என்றும், இலங்கைக்கு எதிரான சர்வதேச ஆணையாளரின் செயல் திட்டத்தினால் சர்வதேச சமூகம் தவறாக வழி நடத்தப்பட்டுவிடக்கூடாது என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கையில் போர்க்கால குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறல் தொடர்பில் பல்வேறு பொறிமுறைகள் செயல்பட்டு வருவதாகவும் அவை சுயாதீனமாகவும் நம்பகத்தன்மையோடும் செயல்படவில்லை என்றும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் குற்றஞ்சாட்டுவது ஆதாரமற்றது என்றும் இலங்கை அரசு வாதிட்டிருக்கிறது. இலங்கையில் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவது, பாதிப்புகளை நிவர்த்தி செய்வது, எதிர்காலத்தில் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கைகள் எடுப்பது போன்ற விஷயங்களில் ஐநாவின் விசேட பொறிமுறைகளோடு இலங்கை அரசு நன்கு ஒத்துழைத்து வந்திருக்கிறது என்று அரசாங்கத்தின் பதிலிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வருவதற்கு உள்நாட்டு மட்டத்திலேயே பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னர் உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருந்த பல இடங்கள் இப்போது மக்கள் குடியேற்றத்துக்கான இடங்களாக மாறிவிட்டன என்றும், சிவிலியன்களுடைய சொத்துக்கள் சிலவற்றில் இராணுவத்தினர் என்று இருந்தாலும் அவையெல்லாம் கடந்த 20-25 வருடங்களாக ஆட்புழக்கமே இல்லாமல் இருந்த இடங்கள் என்றும், சட்ட ஒழுங்கை நிலைநாட்டும் பொறுப்பு போர் முடிந்த பிறகு இராணுவத்தின் கைகளிலிருந்து போலீசாரிடம் கைமாற்றப்பட்டுள்ளது என்றும் தனது பதிலில் இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. குற்றச்செயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சாட்சிகளுக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கான புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான வேலைகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது என்றும் அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தவிர முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு வழங்கி சமூகத்தில் இணைய வைப்பதிலும் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டுள்ளதாக அது கூறுகிறது. இலங்கையில் மதச் சிறுபான்மையினர் மீது தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் தன்னுடைய அறிக்கையிலே கூறுவது தவறு என்றும், இலங்கையில் மத சுதந்திரம் அரசியல் சாசன ரீதியாக உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும், இந்த உரிமை மீறப்படுவதாக ஆதாரங்களோடு கூடிய குற்றச்சாட்டுகள் வரும்போது அவை உரிய முறையிலே விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் விமல் சொக்கநாதன். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவி பிள்ளையின் பிரேரணைகளை தாங்கள் வரவேற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. அவரது அறிக்கை முழுமையாகவும் இலங்கை எதிர்கொள்ளும் மனித உரிமைகள் மீறல்கள் குறித்த விவரங்களை துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது என்று கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவிகளை வழங்கி வரும் நாடுகள் நாட்டின் இதர பகுதிகளுக்கும் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அரசால் நிர்பந்திக்கப்படுவதாக இலங்கைக்கான ஜெர்மன் தூதர் தெரிவித்துள்ளார் என்று வடக்கு மாகாண சபை முதல்வர் கூறுகின்றார். இது தொடர்பிலான ஒரு செய்திக்குறிப்பினை வழங்குகின்றார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
சர்வதேச நாடுகள் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு பல வழிகளிலும் உதவிகள் புரிந்து வருகின்ற போதிலும் இலங்கை அரசாங்கம் அந்த நாடுகளை குறை கூறி வருவதாக இலங்கைக்கான ஜெர்மன் தூதுவர் ஜோகன் மோஹாட் அவர்கள் கூறியதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மன் நாட்டின் நிதி உதவியில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்களையும் அபிவிருத்தி பணிகளையும் பார்வையிடுவதற்காக இரண்டு நாள் விஜயமாக இலங்கையில் உள்ள ஜெர்மன் நாட்டு தூதுவர் ஜோகான் மோஹாட் அவர்கள் வடபகுதிக்கு விஜயம் செய்திருக்கின்றார். அவர் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவித்த முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள், போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளைப் போன்று ஏனைய பிரதேசங்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாடுகளிடம் அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாக குறிப்பிட்டார்.
பலவிதங்களிலும் இந்த நாடுகளில் இருந்து வர்ற உதவிகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வருகின்றது எங்களுடைய அரசாங்கம். ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணம் சம்பந்தமாகத்தான் அவர்களுடைய உதவிகளை இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் ஊவா மாகாணத்தில் தங்களுடைய மக்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறபடியா அங்கேயும் நீங்கள் வந்து உதவிகள் செய்ய வேண்டும் என்று கேட்டதுக்கு, அப்படி இல்லை, போரின் பின்னால் மக்கள் மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறபடியால் தான் நாங்கள் இதை செய்கின்றோம், வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் இவற்றை நாங்கள் தற்பொழுது செய்து கொண்டு வர முடியும் என்று அவர்கள் கூறி அதை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவ்வளவு காலத்துக்கு இது நடைபெறும் என்பதும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் பல விதங்களிலும் தங்கள் நாடுகளை அரசாங்கம் குறை சொல்லிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார்
என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். ஜெர்மன் தூதுவருடனான சந்திப்பின் போது அரசியல் விடயங்கள் பேசப்பட்டதா என வினவிய போது அபிவிருத்தி விடயங்கள் பற்றியே பேசப்பட்டதாகவும் அரசியல் விடயங்கள் பற்றி பேசப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்.
அரசியல் எந்த அளவுக்கு எங்களுக்கு எங்கள் நடவடிக்கைகளை செய்து கொண்டு போக முடியும் என்று கேட்டார். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் சொன்னேன், அதாவது பல விதங்களிலேயும் எங்களுடைய நடவடிக்கைகளை கொண்டு நடத்துறதுக்கு இருக்கிற சிரமங்களை சொன்னனா அவருக்கு அது விளங்கி கொண்டார். கிட்டத்தட்ட 2 வருஷம் இங்கே இருக்கிறபடியா அவருக்கு இங்கே நடக்கிறது எல்லாம் தெரியும்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். தமது யாழ்ப்பாண விஜயம் குறித்து செய்தியாளர்களிடம் விவரம் தெரிவித்த ஜெர்மன் தூதுவர் ஜோகான் மோஹாட் அவர்கள், இலங்கையில் ஜெர்மனியின் பொருளாதார அபிவிருத்தி பணிகள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இன்று நேற்றல்ல, கடந்த 60 வருடங்களாக இலங்கையுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி அபிவிருத்தி பணிகளில் ஜெர்மனி உதவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
Northern and the Eastern Province are the focal point of German economic development project in Sri Lanka.
சமூக அபிவிருத்தி, தொழிற்பயிற்சி மற்றும் பாடசாலைகளுக்கான கட்டிட வசதிகள் என்பவற்றை நாங்கள் ஜெர்மன் நிறுவனமாகிய GIZ நிறுவனத்தின் ஊடாக மேற்கொண்டு வருகின்றோம். கிளிநொச்சியில் பாடசாலையில் இடவசதிகளை மேம்படுத்துவதற்கான புதிய கட்டிடம் ஒன்றையும் அபிவிருத்தி பண்ணை ஒன்றையும் திறந்து வைத்துள்ளோம். அத்துடன் பெண்களை தலைவர்களாக கொண்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இயந்திர தொகுதிகளையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் என்றார் இலங்கைக்கான ஜெர்மன் தூதுவர் ஜோகான் மோஹாட் அவர்கள். ஜெர்மன் அரசின் நிதியுதவியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கல்வி, வாழ்வாதாரம், சமூக அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை திறந்து வைப்பதற்காக ஜெர்மன் தூதுவர் அவர்கள் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் விஜயம் செய்திருந்தார்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி குறிப்பது. செய்திக்கரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இந்தியாவில் இன்னும் சில நாட்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில், அந்த தேர்தலில் பல கட்சிகள் இணைந்து அமைத்துள்ள 3வது அணி போட்டியிடுவது இன்று உறுதியாகியுள்ளது. மேலதிக விவரங்களுடன் டெல்லியிலிருந்து BBCயின் ஜெயக்குமார்.
இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மற்றும் BJP தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லாத இடதுசாரிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட 11 கட்சிகளை கொண்ட 3வது அணி வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் காங்கிரஸ் மற்றும் BJP ஆகிய 2 கட்சிகள் மட்டுமே இருப்பதை போன்ற மாயையை அவர்கள் உருவாக்கியுள்ளதாக குற்றம் கூறியுள்ள இந்த 11 கட்சிகளின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் இன்று புதுடில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத், இந்த 3வது அணி மக்களின் நம்பிக்கைக்குரிய அணியாக செயல்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் மற்றும் BJP கூட்டணிக்கு மாற்றாக மற்றொரு கூட்டணிக்கான தேவை தற்போது உள்ளது. ஆகவே 11 கட்சிகளின் தலைவர்களும் இன்றைய கூட்டத்தில் ஒருமனதாக ஒன்றிணைந்து மாற்று அணி அமைத்து மக்களுக்கான அணியை அமைக்க உறுதி பூண்டுள்ளோம் என்றார் 3வது அணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் கரத். இதனைத் தொடர்ந்து அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவ் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இன்று 11 கட்சிகளை கொண்டு உருவாக்கியுள்ள இந்த 3வது அணியில் மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். எதிர்நோக்கும் மக்களவைத் தேர்தலுக்கு ஏற்கனவே பிஜேபி தனது பிரதமர் வேட்பாளராக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை அறிவித்துள்ளது. அதேபோல் காங்கிரஸ் கட்சியும் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமல் ராகுல் காந்தியை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரங்களை செய்து வரும் சூழலில் இந்த மூன்றாவது அணியின் பிரதமர் வேட்பாளர் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படுமா என்று செய்தியாளர் ஒருவர் பிரகாஷ் கரத்திடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அவர், தேர்தலுக்கு முன்னதாக பிரதமர் வேட்பாளர் குறித்து முடிவு எதுவும் அறிவிக்கப்பட மாட்டாது என்றார். இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய 40 மக்களவை தொகுதிகளுக்கான கட்சியின் வேட்பாளர்களை நேற்று அறிவித்துள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அக்கட்சியின் முழுமையான தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டுள்ளது. நடைபெற உள்ளது மக்களவைத் தேர்தல் என்பதால் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் மற்றும் தமிழக மக்களின் கவனத்தை கவரும் அம்சங்கள் ஆகியவற்றை இந்த அறிக்கை உள்ளடக்கியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளரும் மற்றும் மாநிலங்களவையின் உறுப்பினருமான டி ராஜா கருத்து கூறியுள்ளார். இன்று வெளியாகியுள்ள அந்த தேர்தல் அறிக்கையில் இந்திய வாக்காளர்களை கவரும் விதமாக வரி விலக்கு மற்றும் 5 ஆண்டுகளில் 10 கோடி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது உட்பட 43 முக்கிய வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் இலங்கை தமிழர்கள் விவகாரத்தில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வது, தனி ஈழம் தொடர்பாக மக்களின் கருத்தை அறிந்து கொள்ள வாக்கெடுப்பு நடத்துவது, தமிழக மீனவர்கள் பிரச்சினைகளை தீர்ப்பது, கச்சத்தீவை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, தமிழை அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக்குவது, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுப்பது, பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்துவது, இந்திய ஆட்சி முறையில் மாநில அரசும் மத்திய அரசும் இருவருக்கொருவரை கட்டுப்படுத்தாத உரிய அதிகாரங்களுடன் இணைந்து செயல்படுவது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலன், பெண்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு தேவையான நலத்திட்டங்கள், ஊழலை அறவே அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள், வெளிநாட்டு தொடர்பிலான கொள்கைகள் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் உள்ளிட்ட தேசிய மற்றும் மாநிலம் தொடர்பிலான பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா,
இந்த தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சம் என்னவென்றால் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய நாட்டின் இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பல திட்டங்களை இதிலே குறிப்பிட்டிருக்கிறோம். நீங்கள் இவற்றையெல்லாம் படித்து பார்த்த பின்னர் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறேன்
என்றார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா.
புதுடெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இந்திய உச்சநீதிமன்றம் அண்மையில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் தொடர்பில் அனைத்து கட்சிகளுக்குமான சுற்றறிக்கை ஒன்றை இந்திய தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளது. அதில் மக்கள் நலன்கள் எனும் அடிப்படையில் இலவசங்கள் குறித்த அறிவிப்பை ஏதாவது கட்சி வெளியிடுமாயின் அதற்கான நிதி எங்கிருந்து வரும், அந்த திட்டம் எப்படி நிர்வகிக்கப்படும் போன்ற விவரங்களும் வெளியிடப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பு உரிய பலனை அளிக்குமா என்பது குறித்து இந்தியாவின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர் என் கோபாலசுவாமி அவர்களிடம் கேட்டேன்.
இது வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டெப் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதுல வந்து சில பல சிக்கல்களும் இருக்கின்றன. ஏன்னா இதை அமல்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை எப்படி அமல்படுத்துவது என்பதில் பல சிக்கல்கள் தோன்ற வழி இருக்கிறது. இப்போ கட்சிகள் இதை ஒப்புக்கொண்டு அதன்படி செயல்படும் போது இதெல்லாம் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி நிதி இத்தனை தேவைப்படுது என்று சொன்னால் அது உண்மைதானா, அது சரியான அளவுதானா, சரியானபடி அதை கணித்திருக்கிறார்களா இல்லையா, ஒன்று. ரெண்டாவது, தங்கள் அரசு வந்தால் அது தங்கள் அரசு எப்படி அதை சரிக்கட்டும், அதாவது எப்படி அதை கொண்டு வரும் என்றவற்றை சொல்லும் போது அது சரியான வாதம் தானா என்று உணர்வதற்கும் சாதாரண ஜனங்கள் எளிதாக புரிந்து கொள்வது கடினம். அதனால் இந்த சர்க்குலர் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தற்பொழுது ஒரு கேள்விக்குரிய.
இப்போ இந்த ஒரு விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விவாத பொருளாக இருக்கிறது வந்து அரசாங்கம் எடுக்கின்ற சில நடவடிக்கைகள் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு நிர்வாகம் தலையிடலாம், அதிகாரிகள் தலையிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வாதமும் சில கட்சிகளால தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க?
சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின் பேரில் செய்யப்பட்டதால் இதை அதிகாரிகளோ அல்லது மற்றவர்களோ அரசாங்கத்தினுடைய பவர்ஸில் தலையிடுகிறார்கள் என்று சொல்வது சரியல்ல. ஏனால் இதை செய்திருப்பது சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவுக்கு இணங்க எலெக்ஷன் கமிஷனால் செய்யப்பட்டிருக்கிறதுனால் சுப்ரீம் கோர்ட்டின் அந்த உத்தரவு அமலில் இருக்கும் வரை இதை கேள்விக்குறியாக மாற்றுவது சரியாக இருக்காது.
ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக வழிமுறைக்கு இப்படியான முன்னெடுப்புகள் உதவக்கூடும் அப்படின்னு பல தரப்புல வைக்கப்படுகின்ற வாதங்கள் வந்து உங்களை போன்றவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிறதா?
உடனடியாக இதனால் ஒரு பாதிப்பு ஏற்படாது, தாக்கம் ஏற்படாது என்று நினைக்கிறேன். ஆனால் காலப்போக்கில் இது ஒரு ஹெல்தி டிபேட் என்ற அளவுக்கு வரக்கூடும், அப்பொழுது இதனுடைய தாக்கம் ஏற்படுத்தக்கூடும் என்றால் இது வரவேற்கத்தக்கதே.
இப்ப ஆட்சியை பிடிக்கக்கூடிய வல்லமை இல்லாத, அதே சமயத்தில் சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நோக்கங்களை கொண்ட சின்ன சின்ன கட்சிகள், அவர்களால் வந்து இந்த ஒரு முன்னெடுப்பை செய்ய முடியாது, ஏனால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி சிறிய கட்சிகள் என்ன செய்ய முடியும்?
அவர்களும் சொல்லலாம், இது வாய்ப்பேச்சுக்கு ஒன்றும் பூட்டே கிடையாது. ஆனால் அவர்களால் வருவார்களா, செய்யக்கூடியவர்களா, அவர்களுடைய கணிப்பும் சரியானதா என்பதை ஜனங்கள் புரிந்து கொண்டு அதுக்கு தான் பிறகுதான் ஓட்டளிப்பார்கள். அவர்களுக்கு இதனால் பின்னடைவு ஒன்றும், சிறிய கட்சிகளுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவு. மற்ற காரணங்களால் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படலாம், அவர்களை பற்றி ஜனங்கள் பொருட்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் இதனால் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படும் என்று சொல்ல முடியாது.
இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டல் நெறிமுறைகளுக்கு ஏற்ப ஒரு கட்சி மக்கள் நலத்திட்டங்கள் என்கின்ற பெயரில் சில இலவசங்களை அறிவிக்கின்றார்கள், அதற்காக இவ்வளவு நிதி தேவைப்படும், அது இந்த வகையில் அரசால் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டமிட்ட நிதியை விட கூடுதலான ஒரு நிதி சுமை ஏற்படுகிறது, அல்லது சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணமோ இல்லை மாற்று வழியோ உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயோ இல்ல தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டல் நெறிமுறைகளோ இருக்குன்னு பாக்குறீங்களா? சொன்னதை செய்ய முடியாட்டி என்ன ஆகும்?
அதுதான் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. என்னென்றால், மாடல் கோட் ஆஃப் கண்டக்டின் கீழே அவர்கள் அதை செய்ய தவறினால், அல்லது அவர்கள் அனுமானித்த தொகையோட மேற்பட்டு செலவழிக்க முடியாத நிலை ஏற்பட்டு அதற்காக அவர்கள் வந்து வரிச்சுமையை கூட்டினார்களோ, வேறு விதமாக அவர்கள் அதை செய்தார்களோ, அந்த கட்சிக்கு எதிராக என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் என்பது ஒரு ஹேசி திங். அது நிச்சயம் இல்லாத ஒரு நிலை. ஏனென்றால், மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை உள்ள ஷரத்துக்களை எவரும் மீறினால் அவர்களுக்கு எதிராக கிரிமினல் வழக்கோ மற்றதோ பதியக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் மிஞ்சி போனால் கமிஷன் தரப்பிலிருந்து அவர்களை எச்சரிக்கலாம், அவ்வளவுதான் நடைபெறும். அந்த மாதிரி ஒரு நிலை இந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்பட்டால் பின்னர் கட்சிகள் இதை பற்றி அசட்டையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடும். அதனால் இதை பற்றி இந்த விஷயம் ஒரு வீக் பாயிண்ட் என்றே நான் கருதுகிறேன்.
இந்தியாவின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர் என் கோபாலசுவாமி. கருணை கொலை தொடர்பிலான முக்கியமான தீர்ப்பு ஒன்றை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
இந்தியாவில் கருணை கொலைக்கு அனுமதி கோரும் மனுவை அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரைத்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கருணை கொலை தொடர்பாக பொதுநல வழக்கு ஒன்று இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது, இந்த வழக்கு தொடர்பிலான சட்டமுறைகள் தெளிவாக உருவாக்கப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ப. சதாசிவம் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரைத்து உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்பிலான அனைத்து அம்சங்களையும் பின் இது தொடர்பிலான வழிமுறைகளை வகுக்கும் ஒரு இறுதி முடிவை இந்த அரசியல் சாசன அமர்வு எடுக்கும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்தது. நோயால் அவதிப்படும் ஒரு நபர் செயற்கை மருத்துவ உதவியுடன் மட்டுமே ஆயுள் முழுவதும் வாழ்வதை தடுத்து நிறுத்த கோரி ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தால் இந்த மனு தொடுக்கப்பட்டது. கருணை கொலை என்பது தற்கொலைக்கு நிகரானது என்று இதனை எதிர்த்து வரும் மத்திய அரசு இந்த கருணை கொலைகளை இந்திய தேசத்தில் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. இந்த மனுவை எதிர்த்து முன்னதாக வாதிட்ட கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் சித்தார்த் லூத்ரா கருணை கொலைகளை அனுமதிப்பது மருத்துவ கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று வாதிட்டிருந்தார். அதே சமயம், மருத்துவ உதவி இல்லாமல் இனி வாழ முடியாது என்ற நிலையில் பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் ஒரு நபருக்கு சிகிச்சை அளிப்பது கொடுமையானது என்று தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வாதாடினார். மேலும், அத்தகைய சிகிச்சையால் செயற்கை உபகரணங்கள் மூலம் அவர்கள் சுவாசிப்பதும் உணவு உட்கொள்வதும் அதிக துன்பம் அளிப்பதாகும் என்றும் கூறியிருந்தார். கடந்த 2008 காமன் காஸ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த இந்த பொது நல வழக்கு விசாரணையின் தொடர்பில் மத்திய சுகாதார மற்றும் சட்ட அமைச்சகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பின் அந்த அமைச்சகத்தின் பதில்கள் பதிவு செய்யப்பட்டன. உச்சநீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவின்படி இதற்கு முன்னர் கருணை கொலை மனுவை நிராகரித்த உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பும் அரசியல் சாசன அமர்வால் மறுபரிசீலனை செய்யப்படும்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். சீனாவில் காற்றில் ஏற்பட்டுள்ள மாசு குறித்து அரசு மீது வழக்கொன்று தொடரப்பட்டுள்ளது தொடர்பில் பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகின்றார் குமார் ராமலிங்கம்.
வடக்கு சீனாவில் காற்றில் ஏற்பட்டுள்ள மாசு தொடர்பாக பொதுமகன் ஒருவர் உள்ளூர் அரசாங்கம் மீது வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். இதுபோன்ற விஷயத்துக்கு அரசாங்கம் மீது வழக்கு தொடர்வது இதுவே முதன்முறையாகும். ஹெபாய் பிராந்தியத்தில் இருக்கின்ற சிஜியா சுவாங் பகுதியைச் சேர்ந்த லீ குயிக்ஸின் என்ற இந்த நபர் குளிர்கால மாதங்களில் மூச்சு திணறலை ஏற்படுத்தும் புகைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். வெளியே செல்லும்போது தான் அணியும் சுவாச முகமூடி, வீட்டில் உடற்பயிற்சி செய்யும் கருவி போன்றவற்றுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கின்றார். இந்த வழக்கை ஏற்பதா வேண்டாமா என்பதை இந்த வாரத்தில் முடிவு செய்வோம் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
நிகழ்ச்சியில் அடுத்தது அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகின்றார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் இறைச்சியை ஒரு குறிப்பிட்ட முறையில் சமைக்கும் பொழுது அதில் ஏற்படும் வேதியியல் மாற்றம் காரணமாக அந்த இறைச்சியை சாப்பிடுபவர்களுக்கு டிமென்ஷியா என்கிற நினைவாற்றல் மங்கும் நோய் உருவாகக்கூடும் என்று அமெரிக்க மருத்துவ ஆய்வாளர்கள் செய்திருக்கும் எச்சரிக்கை தொடர்பான செய்தி ஒன்று. ப்ரௌனிங் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் சமையல் முறையில் இறைச்சியில் பல்வேறு மசாலாக்கள் தடவி அதில் கொஞ்சம் சர்க்கரையையும் மேலே தடவி வாணலியில் எண்ணெய் ஊற்றி வறுப்பது அல்லது ஓவனில் வைத்து சமைப்பது அல்லது கிரில்லில் வைத்து வறுப்பது என்பது பரவலாக கடைபிடிக்கப்படும் ஒரு நடைமுறை. இப்படி செய்யும்பொழுது இதில் தடவப்பட்ட சர்க்கரையும் அந்த இறைச்சியில் இருக்கும் புரதச்சத்து அல்லது கொழுப்பு சத்து சேரும்பொழுது ஒருவிதமான பழுப்பு நிறமாக அந்த இறைச்சியின் மேல்புறம் மாறும். அந்த நிறமாற்றமும் அது தரும் சுவையும் தனித்துவமாக இருக்கும். பலருக்கு இந்த தனித்த ருசியும் நிறமும் மிகவும் பிடிக்கும். இந்த ப்ரௌனிங் முறையில் இறைச்சியை சமைக்கும் உணவு உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்று நியூயார்க்கில் இருக்கும் மவுண்ட் சினாய் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் கண்டறிந்து எச்சரித்திருக்கிறார்கள். அதாவது இந்த ப்ரௌனிங் முறையில் இறைச்சியை சமைக்கும்பொழுது இறைச்சியில் இருக்கும் புரதச்சத்து அல்லது கொழுப்பு சர்க்கரையுடன் சேர்ந்து எதிர்வினையாற்றும் பொழுது அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் என்கிற வேதியியல் மாற்றம் ஏற்படுகிறது. இதை ஏஜிஇ என்று ஆங்கிலத்தில் மருத்துவர்கள் சுருக்கமாக அழைக்கிறார்கள். இப்படியான ஏஜிஇ வேதியியல் மாற்றம் ஏற்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் இதனால் பல வகையான நோய்கள் உருவாகின்றன என்று ஏற்கனவே மருத்துவர்கள் கண்டறிந்து எச்சரித்திருக்கிறார்கள். குறிப்பாக இரண்டாம் ரக சர்க்கரை நோய் உருவாவதற்கு இந்த மாதிரி ஏஜிஇ வேதியியல் மாற்றம் ஏற்பட்ட உணவுகளும் முக்கிய காரணி என்று ஏற்கனவே மருத்துவ விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். தற்போது இத்தகைய உணவுகள் குறிப்பாக ஏஜிஇ வேதியியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இறைச்சியை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு டிமென்ஷியா எனப்படும் நினைவாற்றல் குறைப்பு நோய் அதிகரிப்பதாக நியூயார்க் மருத்துவ விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான ஏஜிஇ வேதியியல் மாற்றத்திற்குள்ளான உணவு வகைகளை சாப்பிடாதீர்கள் என்று அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த மருத்துவ விஞ்ஞானிகளின் எச்சரிக்கை குறித்து சென்னையைச் சேர்ந்த உணவியல் வாழ்வியல் சிறப்பு மருத்துவர் வி கௌசல்யா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த ப்ரௌனிங்கிறது எல்லா டீப் ஃப்ரைலயும் வராது. உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த இது பண்றோம்ல, பொட்டேட்டோ பிரெஞ்ச் ஃப்ரைன்னு பண்றோம். அந்த பிரெஞ்ச் ஃப்ரை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல லேசா ப்ரௌனா இருக்கும். அந்த இது ப்ரௌன் வரதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு அதை ஃப்ரை பண்ணுவோம். அந்த ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைல வந்து அந்த அடிஷனல் டேஸ்ட் வரதுக்கு காரணம் அந்த சக்கரை. அந்த ப்ரௌனிங் ப்ரௌனா இருக்கிறதுக்கு காரணம் வந்து சக்கரை. சோ எதுல எல்லாம் வந்து நம்ம சுகர் ஆட் பண்றோமோ அதுல எல்லாம் இந்த ப்ரௌனிங் ரியாக்ஷன் வரும்.
இந்த ப்ரௌனிங் மெத்தட் அப்படின்னு சொல்ற வறுக்கிற அல்லது டீப் ஃப்ரை பண்ற இந்த உணவு சமைக்கும் போது என்ன நடக்கிறது, என்ன விதமான வேதிப்பொருட்கள் அதுல கலக்குது?
அதாவது என்ன இது எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னெல்லாம் ஃபுட்ல சுகர் வந்து எய்தர் நம்ம மாவு சத்தோட சேரும் போது, அதாவது சுகர்ல இருந்து நமக்கு கொழுப்பு சத்து, சுகர் வந்து ஒரு புரதச்சத்து, இதோட இது சேரும் போது என்சைம் இல்லாம தப்பா ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதா இந்த ப்ரௌனிங் ரியாக்ஷன். இந்த ப்ரௌனிங் ரியாக்ஷன் வருது ஒரு மாவுச்சத்தோ இல்ல சுகரோ கொலஸ்ட்ரோலோடையோ இல்லைன்னா வந்து லிப்பிட், அதாவது நம்ம கொழுப்பு சத்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா புரத சத்துன்னு சொல்லலாம். இது ரெண்டோட கலக்கும் போது அது ரியாக்ட் பண்ணும் போது வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் தான் வந்து ப்ரௌனிங் ரியாக்ஷன். இது வந்து மீட்டுன்னு மட்டும் கிடையாது, நம்ம வந்து பிரெஞ்ச் ஃப்ரை அதுல வந்து நம்ம பண்ணும்போது ஏற்படலாம், அதுக்கப்புறம் நம்ம நான் ஸ்டிக்ல ஏதாவது குக் பண்ணும்போது ஏற்படலாம். இதுல எல்லாம் நம்ம வந்து சக்கரை போட்டு டீப் ஃப்ரை பண்றோமோ, அப்புறம் சிப்ஸ் பாக்கெட்ல நம்ம பார்க்கலாம், சிப்ஸ்ல பார்க்கலாம், இது எல்லாத்துலயுமே வந்து ப்ரௌனிங் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப காமனா வரக்கூடிய ஒரு விஷயம் தான்.
இந்த ப்ரௌனிங் ரியாக்ஷன் சொல்ற வறுக்கிற போது ஏற்படுற இந்த ரசாயன மாற்றம் எந்த வகையில மனிதர்களுக்காகட்டும் மற்ற விலங்குகளுக்காகட்டும் தீங்கானதுன்னு சொல்றாங்க?
இது வந்து ரொம்ப தீங்கானது, இது வந்து தப்பான ஒரு ரியாக்ஷன். அதாவது நம்ம பாடிக்கு அது வந்து ரொம்ப கெடுதல் வர வைக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் வந்து இந்த பிரவுனிங் ரியாக்ஷன் சொல்லுவோம். இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து மில்லியர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு ரெண்டு பேர் உண்டு. இதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நமக்கு பாடியில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு பதிலா ஆக்சிடேஷன் சொல்லக்கூடிய நமக்கு வந்து வயது கூடுறது, நம்மளோட ரத்த குழாய்கள்ல வந்து அடைப்புகள் வர்றது, அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய நமக்கு வந்து ஒரு பிரெயினா இருக்கலாம், ஹார்ட்டா இருக்கலாம், ஜாயின்ஸ் இருக்கலாம், இதுல எல்லாம் வந்து வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அப்புறம் டயபிட்டிஸ் சொல்றோம் அந்த கிளைகேஷன்னால வரக்கூடிய டயபிட்டிஸ், இது எல்லாமே வந்து உள் உறுப்புகளை பாதிக்கக்கூடியதுக்கு இந்த கிளைகேஷன் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கெடுதல் ரிசல்ட் வரக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி கேடு வந்து நம்ம பாடிக்கு வந்து உட்படுத்தலாம்.
சென்னையைச் சேர்ந்த உணவியல் வாழ்வியல் சிறப்பு மருத்துவர் வி கௌசல்யா. நேயர்களே, அவரது செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை நீங்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்று தொடங்கிய ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இலங்கை அணி பாகிஸ்தான் அணியை 12 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்றுள்ளது. லாகிரு திருமன்ன 102 ஓட்டங்களை எடுத்து இலங்கை அணியின் வெற்றிக்கு பெரிதும் உதவினார் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.